الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله والصلاة والسلام على اشرف الخلق سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان عده الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والارض منها اربعه حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن انفسكم صدق الله مولانا العظيم அளவற்ற அருளான நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர்நாமத்தினால் இந்த குதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் எல்லையற்ற சக்தி கொண்டு இந்த உலகங்களையெல்லாம் படைத்து கோடான கோடி ஜீவராசிகளுக்கு போஷித்துக் கொண்டிருக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்து செல்வங்களையும் மற்றும் உண்டான வளங்களையும் திறமைகளையும் ஆற்றல்களையும் செலவு செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக அல்லாஹு தஆலாவுடைய இந்த மாளிகையிலே இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாக இருக்கின்ற முறையிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அஞ்சி பயந்து அல்லாஹு தஆலாவுக்கு அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய மிக பெரிய அருளாக இருப்பது நாங்கள் எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு புதிய இஸ்லாமிய வருடத்திலே நுழைந்திருக்கிறோம். 1437 வருடம் முடிவடைந்து 1438 புதிய ஹிஜ்ரி வருஷத்திலே நாங்கள் எல்லோரும் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே நாம் யோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவதாக, இப்படியான ஒரு புது வருஷத்துக்கு வந்திருக்கிறோமே, எங்களுடைய கடந்த கால கடந்த வருஷத்து நிலைமை எப்படி இருந்தது என்பதனை பற்றி முதலாவது நாங்கள் சிந்திக்க வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நாங்கள் ஒரு புதிய ஹிஜ்ரி வருஷத்தை அடைந்திருக்கிறோம். ஏன் இதற்கு ஹிஜ்ரியுடைய வருஷம் என்று சொல்லப்படுகிறது? அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி செய்த அந்த புனிதமான அந்த பயணத்தை அடிப்படையாக கொண்டு ஏன் இஸ்லாமிய கலண்டரை உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள், அதற்கான காரணம் என்ன, அதற்கான பின்னணி என்ன, நோக்கம் என்ன என்பதை நாங்கள் இரண்டாவதாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மூன்றாவதாக, இந்த மாதம் முஹர்ரம் மாதம், இஸ்லாமிய கலண்டரினுடைய முதலாவது மாதம், அல்லாஹ்வுடைய பார்வையிலே எவ்வளவு சிறப்பானது, கண்ணியத்துக்குரியது, இதிலே நோக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான இரண்டு நோன்புகள் எவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது என்பதனை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் ஒரு புதிய இஸ்லாமிய வருடத்திலே நுழைந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் யோசிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவதாக, நானும் நீங்களும் எந்த ஹைர உம்மத் எனப்படக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த உம்மத்திலே இருந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த உம்மத்தினுடைய உலகத்து நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதனை பற்றி கொஞ்சம் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உலகத்திலே சுமார் 157 கோடிக்கும் அதிகமான முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். உலகத்திலே இருக்கின்ற 700 கோடி பேரிலே 1/5 ஒருவர் ஒரு முஸ்லீமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. சுமார் 52 முஸ்லீம் நாடுகள் உலகத்திலே இருக்கின்றன. அப்படி இருந்தும் உலகத்திலே முஸ்லிம் சமூகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தலைவராக ஏற்றிருக்கின்ற சமூகம் எவ்வளவு பெரிய கஷ்டங்களோடும் துன்பங்களோடும் பிரச்சனைகளோடும் சேலஞ்சர்ஸோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை பற்றி யோசிக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஈராக்கிலே, சிரியாவிலே, பலஸ்தீனிலே, எகிப்திலே என்றெல்லாம் முஸ்லிம்கள் எவ்வளவு தூரம் படுமோசமாக தாக்கப்படுகிறார்கள். அவர்கள் முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்திற்காக, கலிமா சொன்ன ஒரே காரணத்திற்காக அவர்களை இந்த உலகத்திலிருந்து துடைத்து எறிய வேண்டும் என்பதற்காக உலகத்தில் இருக்கின்ற வல்லரசுகள் எல்லாம் கங்கணம் கட்டிக்கொண்டு அவர்களை கடுமையாக தாக்குவதை நாங்கள் பார்க்கிறோம். சிறுவர்கள், வயோதிபர்கள், பெண்கள், அங்கவீனர்கள் என்று பார்க்காமல் அவர்கள் மீது குண்டுமாறி பொழியப்படுவதை நாங்கள் மிக கவலையோடு ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, உலகத்திலே மிகவும் அதிகமாக யுத்தங்கள் திணிக்கப்பட்ட நாடுகளாக முஸ்லிம் நாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. உலகத்திலே மிகவும் அகதிகள் அதிகமான சமூகமாக முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமான சூழ்ச்சிகளுக்கு உட்படக்கூடிய நாடுகளாக முஸ்லிம் நாடுகள் தான் இருந்து கொண்டிருக்கின்றன. இஸ்லாம் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்றால் தீவிரவாதிகளுடைய மார்க்கம், இந்த உலகத்துக்கு பொருத்தமில்லாத மார்க்கத்தை முஸ்லிம்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றி உலகத்தில் இருக்கின்ற மீடியாக்கள் எல்லாம் படுவ மோசமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்கிறோம். நாங்கள் சிந்திக்க வேண்டும், நாம் இந்த முஸ்லிம் சமூகத்தை பற்றி எந்த அளவு தூரம் கவலைப்பட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அகைஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. உங்களிலே ஒருவர் ஈமான் கொண்டவராக மாட்டார் தனக்கு விரும்புவதையே தனது சகோதரனுக்கும் விரும்பும் வரைக்கும். நாம் சொகுசாக வாழ்கிறோம், குளிரூட்டப்பட்ட அறைகளிலே இருந்து கொண்டிருக்கிறோம். எமது வாகனம், எமது தொழில், எமது குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனால் எங்களை போன்ற கலிமா சொன்ன மக்கள், அனாதைகள், ஏழைகள், வறியவர்கள் எவ்வளவு கஷ்டத்தோடு உலகத்திலே வாழ்கிறார்கள். அவர்களை பற்றி நாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சிந்தித்திருக்கிறோம்? இவர்களுடைய கஷ்டத்தை துன்பத்தை நீக்கும்படி நாங்கள் எந்த அளவு தூரம் அல்லாஹு தஆலாவிடத்திலே பிரார்த்தனைகளிலே எங்களுடைய துஆக்களிலே நாங்கள் வாசகங்களை சேர்த்திருக்கிறோம்? நாளை மறுமையிலே இவர்கள் வருவார்கள், ரப்பே இவர்கள் எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக வசதியோடு வாய்ப்போடு இருந்தார்கள், எங்களுக்காக வேண்டி இவர்கள் துஆ கேட்கவில்லை, எங்களுடைய கஷ்டத்தை துன்பத்தை நீக்குவதற்காக வேண்டி இவர்கள் உழைக்கவில்லை, பாடுபடவில்லை என்றெல்லாம் அவர்களை எங்களை பற்றி சொல்லுவார்களே, அப்படியான சந்தர்ப்பத்திலே நாம் என்ன பதிலை அந்த மகிஷருடைய மைதானத்திலே அல்லாஹ்விடத்திலே சொல்லுவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, வறுமையிலே முஸ்லிம் சமூகம் வாடுகிறது, யுத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது, சூழ்ச்சிகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது, படுமோசமாக தாக்கப்படுகிறது. முஸ்லிம் சமூகத்திலே வறுமை, ஈமானுக்கு சவால், எத்தனையோ வகையான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த புது வருடத்திலே நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். புது வருடத்தை பற்றி சிந்திக்கிறோம். ஒரு வியாபாரி தன்னுடைய லாப நஷ்டங்களை பற்றி சிந்திப்பான். புது வருஷம் வருகின்ற பொழுது நான் கடந்த காலத்திலே எதிலே நஷ்டமடைந்தேன், எதிலே நான் லாபம் அடைந்தேன், நான் பின்னுக்கு போவதற்கு காரணம் என்ன, முன்னே போவதற்கு காரணம் என்ன என்றெல்லாம் அவன் கணக்கு பார்ப்பான், அவன் கணிப்பீடு செய்வான். அதே போன்று ஒரு சமூகமும் அப்படி பார்க்க வேண்டும். நாங்கள் ஏன் பின்னடைந்திருக்கிறோம், ஏன் ஏற்றிப்படுகிறோம், ஏன் அடிபடுகிறோம்? எங்களுக்கு மத்தியில் ஈமானுடைய பலம் கிடையாது, சகோதரத்துவ உணர்வு கிடையாது, கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, ஒற்றுமை என்பது இழக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிறது, அற்பமான காரியங்களுக்காக வேண்டி மிகப்பெரிய யுத்தங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்,
இப்படியான ஒரு சமூகத்தை அல்லாஹு தாலா எப்படி அருள் கண் கொண்டு நோக்குவான்? அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமுக்கும், நீங்கள் அல்லாஹு தாலாவுக்கு உதவி செய்தால் அல்லாஹு தாலா உங்களுக்கு உதவி செய்வான், உங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது என்றால் என்ன? நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு எந்த உதவியும் தேவையில்லை, ஆனால் மனிதர்களுடைய முயற்சியை அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான். பத்ருடைய யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த களத்தில் வைத்து, அந்த யுத்த சந்தர்ப்பத்தில் வைத்து தான் அல்லாஹு தாலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பரணிலே மேலே உட்கார்ந்த வண்ணம் துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ், நான் இப்போது உன்னுடைய பாதையிலே இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த குழுவை நான் யுத்தத்துக்காக வேண்டி அழைத்து வந்திருக்கிறேன். இந்த குழு, இந்த கூட்டம் தோற்கடிக்கப்படுமாக இருந்தால் இதற்கு பிறகு நீ உலகத்திலே வணங்கப்பட மாட்டாய் என்று அந்த இடத்திலே களத்திலே இருந்துதான் துவா கேட்கிறார்கள். மதீனாவிலே கோழையாக இருந்து கொண்டு அவர்கள் துவா கேட்கவில்லை. முயற்சி தேவைப்படுகிறது, கட்டாயம் எங்களுடைய தியாகங்கள் தேவைப்படுகின்றன. நாம் இந்த நிலையிலே எப்படி இருக்கிறோம் என்று இந்த புதிய வருஷத்திலே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்லிம்களை பொறுத்தவரையில் 1438 புதிய வருஷத்திலே, ஹிஜ்ரி வருஷத்திலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். நாங்கள் இந்த வருஷத்துக்கு ஹிஜ்ரி வருஷம் என்று சொல்லுகிறோம். ஹஜரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே முஸ்லிம்களுக்கென்று ஒரு கலண்டர் காணப்படவில்லை. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நாட்காட்டியை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்போடு ஆரம்பிக்கிறார்கள். ரோமர்கள், பாரசீகர்கள், இந்தியர்கள் என்றெல்லாம் அவர்களுக்கென்று ஒரு கலண்டரை வைத்திருந்தார்கள். முஸ்லீம்களுக்கு என்று ஒரு கலண்டர் காணப்படவில்லை. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களோடு இது சம்பந்தமாக கலந்து ஆலோசித்த நேரத்திலே எல்லோரும் ஏகோபித்து முடிவெடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தார்களே, அந்த வருஷத்தை அடிப்படையாக கொண்டு முஸ்லீம்களுடைய கலண்டரை நாங்கள் கணிப்போம் என்று எல்லோரும் ஏகோபித்து முடிவெடுக்கிறார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வந்த வருஷம் இஸ்லாமிய கலண்டரின் முதலாவது வருஷமாக கணிக்கப்படுகிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இடத்திலே ஒரு கேள்வி எழக்கூடும். இஸ்லாமிய வரலாற்றிலே எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அந்த சம்பவங்களை வைத்து ஏன் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய கலண்டரை கணிக்கவில்லை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, அன்னாருடைய வபாத், மக்காவினுடைய வெற்றி, ஹுதைபியா உடன்படிக்கை மாத்திரமல்ல பத்ர் போன்ற மிக முக்கியமான யுத்தங்கள் நடைபெற்று இஸ்லாத்துக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது, இவற்றையெல்லாம் வைத்து இஸ்லாமிய கலண்டரை கணிக்காமல் ஏன் அவர்கள் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய கலண்டரை கணித்தார்கள்? இதற்கான காரணம் என்ன? உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல் ஹிஜ்ரத்து ஃபர்ரக்கத் பைனல் ஹக்கி வல் பாத்தில் ஃபர்ரிஹு பிஹா வல் முஹர்ரம். நிச்சயமாக ஹிஜ்ரத் தான் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலே பிரிவினையை உண்டு பண்ணி காட்டியது. சத்தியம் என்றால் என்ன, அசத்தியம் என்றால் என்ன, ஹக்கு என்றால் என்ன, பாத்தில் என்றால் என்ன என்ற விஷயத்தை சரியாக பிரித்து காட்டியது இந்த ஹிஜ்ரத்து தான். எனவே அந்த ஹிஜ்ரத்துக்கு அடிப்படையாக கொண்டு நீங்கள் இஸ்லாமிய கலண்டரை ஆரம்பியுங்கள், முஹர்ரம் என்பது முதலாவது மாதமாக இருக்கட்டும் என்று அவர்கள் சொல்லி சஹாபாக்களுடைய முழுமையான அபிப்பிராயத்தை எடுத்து அந்த கலண்டரை அவர்கள் ஆரம்பித்து வைக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அப்படியாக இருந்தால் ஹிஜ்ரத் என்பது அவ்வளவு தூரம் முக்கியத்துவமான ஒரு சம்பவமா என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். உண்மையிலே நபிமார்கள் பலர் ஹிஜ்ரத்து போயிருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்குக்கு போனார்கள், மிஸ்ருக்கு போனார்கள், எகிப்துக்கு போனார்கள், கடைசியாக அவர்கள் பலஸ்தீனுக்கு வந்து சேர்ந்தார்கள். பலஸ்தீன் தான் மதீனத்துல் ஹலீல், ஹலீலுல்லா எனப்படுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பட்டினம் என்று சொல்லப்படுகிறது. இன்று பலஸ்தீன் யூதர்களுடைய கைக்கு போயிருக்கிறது. கடைசியாக அவர்கள் ஹிஜ்ரத்து போய் எல்லா நாடுகளுக்கும் போய் கடைசியாக அங்கு வந்து சேர்ந்தார்கள். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத்து போனார்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத்து போனார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத்து போனார்கள். ஏன் ஹிஜ்ரத்து போனார்கள்? பிறந்த நாட்டை விட்டு அவர்கள் ஏன் போக வேண்டும்? அந்த நாட்டிலே அவர்களுக்கு தொல்லை, அவர்களுக்கு சவால், அவர்களுக்கு சேலஞ்ச். ஈமானை பாதுகாத்துக் கொண்டிருக்க முடியாது, அவர்கள் எதிர்பார்க்கின்ற மனிதர்களை உருவாக்க முடியாது. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிபுக்கு போனார்கள், தன்னுடைய சஹாபாக்களை அபிசீனியா ஹபஷாவுக்கு அனுப்பினார்கள். அங்கும் கூட தான் எதிர்பார்க்கின்ற அந்த சமூக அமைப்பை உருவாக்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் மதீனாவிலே இருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜிக்காக வேண்டி வந்த அவுஸ் ஹஸ்ரஜ் எனப்படக்கூடிய கோத்திரத்தவர்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். அக்கபா எனப்படக்கூடிய இடத்திலே அவர்கள் சந்திக்கிறார்கள். இரண்டு உடன்படிக்கைகளை அவர்களோடு செய்கிறார்கள். அந்த உடன்படிக்கையின் முடிவு என்ன? அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் இஸ்லாத்தை தழுவுகிறோம், நீங்கள் மதீனாவுக்கு வாருங்கள், எங்களை எப்படி நாங்கள் பாதுகாப்போமோ அதே போன்று உங்களை நாங்கள் பாதுகாப்போம், இன்பத்திலும் துன்பத்திலும் உங்களோடு இருப்போம், உங்களுக்கு நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த உறுதிமொழியை எடுத்தவர்களாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தன்னுடைய பிறந்தகமான தான் உயிரிலும் மேலாக நேசித்த அந்த மக்காவுடைய மண்ணை விட்டும் சஹாபாக்களோடு இடம்பெயர்கிறார்கள். அல்லாஹு தாலாவுடைய நன்மையார்களே, அவர்கள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பம் எப்படி இருந்தது என்று சிந்தித்து பார்ப்போம். அவர்களுடைய உயிருக்கு ஆபத்தான சந்தர்ப்பம், அவர்களை கண்ட இடத்திலே கொல்ல வேண்டும் என்று குறைசி தலைவர்கள் தன்னுடைய கையாட்களை அனுப்பியிருந்தார்கள். அவ்வாறு அனுப்பிய ஒருவன் தான் சுராக்கா. அப்படிப்பட்ட ஒருவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தான். குறைசி தலைவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ட இடத்திலே கொலை செய்வதற்கு வெகுமதிகளை பரிசுகளை கூட கொடுத்து கொண்டிருந்தார்கள். கொலை செய்பவருக்காக வேண்டும் அவ்வளவு பயங்கரமான ஒரு சூழல். இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வது எப்படி போனாலும் கூட உயிரை பாதுகாத்துக் கொள்வதே கஷ்டமான ஒரு சூழல் சகோதரர்களே. அப்படியான சந்தர்ப்பத்திலே தன்னுடைய சஹாபாக்களை அவர்கள் மதீனாவுக்கு இரவோடு இரவாக ரகசியமாக அனுப்பி வைக்கிறார்கள். மதீனாவுக்கு ஏற்கனவே முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி அங்கிருக்கின்ற மக்களுக்கு இஸ்லாத்தை அவர்கள் போதிக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக தன்னுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாக இரண்டு ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு தனக்குரிய பாதுகாப்பான வழியிலே அவர்கள் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி போகிறார்கள். அவர்களுடைய பயணம் மிகவும் பாதுகாப்பாக அமைந்தது அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக. அருமை சகோதரர்களே, ஹிஜ்ரத் அப்படி என்ன முக்கியத்துவமான ஒரு பயணம் என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் பயந்து ஓடவில்லை. அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாப்பதற்கான சகலவிதமான ஏற்பாடுகளையும் செய்திருந்தான். அப்படி இருந்தும் அவர்கள் ஏன் ஹிஜ்ரத்து போக வேண்டும்? அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாம் என்பது ஒரு பூரணமான வாழ்க்கை திட்டம். வெறுமனே தொழுகையோடும் நோன்போடும் ஜக்காத்தோடும் மட்டும் குறுகிய ஒரு வாழ்க்கை அல்ல, கம்ப்ளீட் கோட் ஆஃப் லைஃப் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை திட்டம். அதனை மக்காவிலே நடைமுறைப்படுத்துவதற்கு காவிர்கள் விடவில்லை, கொலை செய்ய பார்த்தார்கள். ஒட்டகத்தினுடைய குடல்களை எடுத்து கொண்டு வந்து சுஜூதிலே இருந்த கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்திலே போட்டார்கள், அவர்களை துரத்தினார்கள், சஹாபாக்களுக்கு எத்தனையோ வகையான துன்பங்களை கொடுத்தார்கள். ஆனால் மதீனாவிலே இருக்கின்ற சஹாபாக்கள் அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி தயாராகிறார்கள். எனவே அவர்கள் அந்த பயணத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அங்கோடு இஸ்லாமிய அரசாங்கத்தை அவர்கள் அமைக்கிறார்கள். அங்கு யூதர்களோடு சென்று ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். மதீனா கான்ஸ்டிடியூஷன் எனப்படக்கூடிய ஒரு மதீனா சாசனம் அங்கு கைச்சாத்திரப்படுகிறது. அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் அங்கே கிடைக்கிறது. அங்கே சென்றதற்கு பின்னால் தான் அரசர்களுக்கெல்லாம் அவர்கள் கடிதம் அனுப்புகிறார்கள். அவர்களுடைய கோட்டையை அவர்கள் பலப்படுத்துகிறார்கள். மக்காவுடைய வெற்றி அதற்கு பிறகுதான் சாத்தியப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணமாகத்தான் ஹிஜ்ரத்துடைய சம்பவம் அமைகிறது. அப்படியான ஒரு ஹிஜ்ரத்தை நாங்கள் கியாமத்தினால் வரை ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சம்பவத்தை நாங்கள் எல்லோரும் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதனை அடிப்படையாக கொண்டு இந்த ஹிஜ்ரத்தை அவர்கள் அமைத்தார்கள், இந்த கலண்டரை அவர்கள் அமைத்தார்கள். எனவே சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதம் வருகின்ற பொழுது, புதிய ஒரு ஹிஜ்ரி ஆண்டு வருகின்ற பொழுது நாம் எல்லோரும் ஹிஜ்ரத்தை பற்றி படிக்க வேண்டும். அதற்குள் இருக்கின்ற ரகசியங்களை படிக்க வேண்டும். அதனுடைய தாத்பரியத்தை, அதனுடைய கோட்பாடுகளை நாங்கள் விளங்க வேண்டும். ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய வரலாற்றின் ஒரு மைல் ஸ்டோன் என்று நாங்கள் சொல்லுகிறோம், ஒரு திருப்பு முனை என்று சொல்லுகிறோம். ஒரு சாதாரணமான பயணம் அல்ல, அது ஒரு கொள்கைக்கான ஒரு பயணம், ஈமானுடைய கொள்கையை கொடியை மதீனாவிலே ஸ்தாபிப்பதற்கான ஒரு பயணம். ஒரு பெரிய கூட்டம் ஒரு தியாகத்தோடு அந்த பயணத்தை மேற்கொள்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய சஹாபாக்களும் மிகப்பெரிய தியாகங்களை செய்தார்கள். சுஹைபு ரூமி எனப்படக்கூடிய அந்த ரழியல்லாஹு அன்ஹு சஹாபி தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் விட்டுவிட்டு தான் மதீனாவுக்கு போகிறார்கள். அவர்களுடைய எல்லா சொத்துக்களையும் விட்டுவிட்டு போக வேண்டும் என்பது காபிர்களுடைய நிபந்தனையாக காணப்பட்டது. பலர் உடுத்த உடுப்போடுதான் மதீனாவை விட்டு போகிறார்கள். எங்களுக்கு உடுப்பு முக்கியமானதல்ல, எங்களுக்கு எங்களுடைய ஒட்டகங்கள் முக்கியமானது அல்ல, எங்களுக்கு தேவை எங்களுடைய இஸ்லாம், எங்களுடைய ஈமான், எங்களுக்கு தேவை எங்களுடைய கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் மக்காவிலே இல்லை என்றால் நாங்கள் எப்படி மக்காவிலே இருப்பது? அவர்கள் இருக்கின்ற மதீனா முனவராவுக்கு நாங்கள் போக வேண்டும் என்று தங்களுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சஹாபாக்கள் இடம்பெயர்கிறார்கள். சில சஹாபாக்கள் திருமணத்தை விட்டுவிட்டு போகிறார்கள், சொத்துக்களை விட்டுவிட்டு போகிறார்கள். அநீதி எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு சுதந்திரமான ஒரு காற்று தேவைப்படுகிறது, எனவே அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றவர்களாக நாங்கள் போகிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கேட்கின்றான், அலம் தகுன் அர்துல்லாஹி வாசியாதன் ஃபதுஹாஜிரு ஃபீஹா, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானதாக இல்லையா, நீங்கள் மக்காவிலே தான் இருக்க வேண்டுமா, மதீனாவுக்கு போகலாமே, அது ஒரு விசாலமான இடமாக இருக்கிறது, எனவே நீங்கள் இதற்குள் இருக்க வேண்டிய தேவை கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறான், குல் இன் கான ஆபாஉக்கும் வ அபனாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அன்பாவும் இத்தரஃப்துமூஹா, நபியே நீங்கள் அவர்களிடத்திலே கேளுங்கள், உங்களுடைய பெற்றார்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய குடும்பத்தவர்கள், உங்களுடைய சொத்துக்கள், நீங்கள் கஷ்டப்பட்டு தேடிய சொத்துக்கள், நீங்கள் எந்த வியாபாரம் தேங்கி போய்விடுமோ என்று பயப்படுகிறவர்களோ அப்படியே வியாபாரங்கள், நீங்கள் விரும்புகின்ற உங்களுடைய இல்லிடங்கள் வீடுகள் எல்லாம் அல்லாஹ்வை விடவும் ரசூலை விடவும் உங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹு தாலாவுடைய தண்டனை வரும் வரையும் நீங்கள் பொறுத்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹு தாலா என்ன சொல்லுகிறான், நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், உங்களுடைய குடும்பத்தாரை பார்க்க வேண்டாம், சொத்துக்களை பார்க்க வேண்டாம், உங்களுடைய இல்லிடங்களை பார்க்க வேண்டாம், அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் போக வேண்டும். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய திருப்தி தான் தேவையா, ரசூலுடைய சகவாசம் தேவையா, நீங்கள் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறான். அந்த கட்டளையை சிறம் மேற்கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஈமான் தான் முக்கியம், கொள்கை தான் முக்கியம், அவர்களுக்கு இந்த உலகம் முக்கியமானது அல்ல. அப்படிப்பட்ட ஒரு பெரும் தியாகத்தோடு அவர்கள் அங்கிருந்து போகிறார்கள். ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கருப்பவதியாக இருக்கிறார்கள். அப்படியான சந்தர்ப்பத்திலே தட்டு தடுமாறி தன்னுடைய ஹிஜ்ரத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். இரவோடு இரவாக போகிறார்கள். காலிலே ஒரு கல்லு முட்டுப்படுகிறது, அங்கே தடுக்கி விடுகிறார்கள். அவருடைய வயிற்றிலே இருந்த குழந்தை வெளியே அப்படியே வெளியே தள்ளப்படுகிறது. கரிச்சிதைவு நடைபெறுகிறது, எபோஸ் ஆகிறது. அப்படியான சந்தர்ப்பத்திலும் கூட கட்ட தடுமாறி மதீனாவுக்கு வந்து செல்கிறார்கள். கரிச்சிதைவு முக்கியமானது அல்ல, எனக்கு தேவை இஸ்லாம், எனக்கு தேவை ஈமான், எனக்கு தேவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சகவாசம், அவர்களுடைய வாழ்க்கை எனக்கு தேவை என்று அந்த பெண்மணிகள் கூட தங்களுடைய தியாகத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட தியாகம் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்த அந்த சஹாபாக்கள் மேற்கொள்கிறார்கள். நாம் அந்த தியாகங்களுக்கு எந்த அளவு தூரம் இந்த நூற்றாண்டிலே பழக்கப்பட்டிருக்கிறோம்? இன்று எங்களுடைய சொத்தும் செல்வம், எங்களுடைய பணம் காசு, எங்களுடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல், அவற்றை நாம் எந்த அளவு தூரம் இஸ்லாத்துக்காக வேண்டி இழப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம்? வெளிநாட்டில் இருந்து வருகின்ற மிக பெருமதியான ஒரு காரை நான் சொந்தமாக வைத்திருக்கிறேன் என்று பெருமைப்படக்கூடியவர்கள் இருக்கிறோமே, என்னை விட்டால் பணக்காரன் யார் என்று பெருமைப்படக்கூடியவர்கள் இருக்கிறோமே, எமது உடன் பிறந்த கொள்கை சகோதரர்கள் உலகத்திலே அகதி முகாம்களிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, ஏன் இலங்கையிலே இருக்கின்ற சுமார் 22% அதிகமான முஸ்லீம்கள் கடுமையான ஏழ்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, எமது பணத்தை ஜக்காத்தாக எந்த அளவு தூரம் கொடுத்திருக்கிறோம், இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்காக வேண்டி நாம் எந்த அளவு தூரம் கஷ்டப்படுகிறோம், முஸ்லிம் சமூகம் எங்களுடைய சேவைக்காக வேண்டி ஏங்கிக் கொண்டிருக்கிறது, இஸ்லாத்துக்கு வெற்றி வர வேண்டுமா? நாம் சற்று அசைய வேண்டும், இயங்க வேண்டும், முஸ்லிம் சமூகத்தின் மீது இரக்கம் காட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி வருவதில்லை என்று தலையிலே கையை வைத்து அழுது கொண்டிருக்கிறோமே. இந்த ஹிஜ்ரத்தின், இந்த இஸ்லாமிய கலண்டரின் முதலாவது மாதத்திலே நாம் பெற்ற படிப்பினை என்ன? அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரத்து தருகின்ற முதலாவது படிப்பினை அந்த தியாகம், அந்த சக்ரிஃபை பண்ணினார்கள், தங்களை அவர்கள் தியாகம் செய்தார்கள். அது முதலாவது தியாகம். இரண்டாவது படிப்பினை என்னவென்றால் அவர்களுடைய சகோதரத்துவம். சகோதரத்துவம் என்றால் என்ன? மக்காவிலிருந்து சஹாபாக்கள் ஆண்களும் பெண்களும் தங்களுடைய சகலவிதமான சொத்துக்களையும் கௌரவங்களையும் விட்டுவிட்டு மதீனாவுக்கு வெறும் கையோடு தான் வருகிறார்கள். யாரை நம்பி வருகிறார்கள்? முதலாவது அல்லாஹ்வை நம்பி வருகிறார்கள். இரண்டாவது யாரை நம்பி வருகிறார்கள்? அங்கிருக்கின்ற சஹாபாக்கள் தங்களுக்கு கை கொடுப்பார்கள், முஹாஜிர்களுக்கு அன்சாருங்கள் கை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையிலே வருகிறார்கள். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. அகதிகளாக வருகிறார்கள், துரத்தப்பட்டு வருகிறார்கள், விரட்டப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு கை கொடுப்பது மதீனாவிலே இருந்த அன்சாரிங்கள். அல்லாஹு தாலா அந்த அன்சாரிங்களை பற்றி சொல்லுகிறான். அந்த அன்சாரிங்கள் எப்படிப்பட்டவர்கள்? லில் புக்கராயில் முஹாஜிரீன் அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம் யப்தகூன ஃபதலன் மின் அல்லாஹி வ ரிதுவானா. அந்த ஏழைகளான முஹாஜிர்களான அந்த சஹாபாக்கள் தங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், தங்களுடைய சொத்து செல்வங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியையும் சிறப்பையும் எதிர்பார்த்துத்தான் அவர்கள் வருகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த முஹாஜிர்களுக்கு, அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு இந்த அன்சாரியங்கள் என்ன செய்கிறார்கள்? வயன்சுரூன் அல்லாஹ வ ரசூலஹு உலாயிகஹுமுஸ் ஸாதிகூன் வல்லதீன தபவ்வஊத் தார வல் ஈமான மின் கபலிஹிம். யாரெல்லாம் மதீனாவிலே ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ சஹாபாக்கள், அவர்களை பொறுத்தவரையிலே யுஹிப்பூன மன் ஹாஜிர இலைஹி, தங்களிடத்திலே யாரெல்லாம் ஹிஜ்ரத் வந்தார்களோ அவர்களை அவர்கள் விரும்புகிறார்கள், அவர்களை நேசிக்கிறார்கள். வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதன் மிம்மா ஊது, அவர்களுடைய உள்ளத்திலே தேவைகள் இருந்தும் கூட அவற்றை விடவும் தங்களிடத்திலே வந்திருக்கின்ற வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹசாஸா, தங்களுக்கு தேவை இருந்தும் கூட தங்களிடத்திலே வந்திருக்கின்ற இந்த ஏழை முஹாஜிர்களை அவர்கள் முற்படுத்துகிறார்கள், ப்ரீஃபர் பண்ணுகிறார்கள், தங்களுக்கு தேவை இருந்தும் விட்டு கொடுக்கிறார்கள். அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாத்திரையிலே வளர்ந்த சஹாபாக்கள் முஹாஜிர்கள் மாத்திரமல்ல, அன்சாரியங்களையும் முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படித்தான் தயார் செய்து வைத்திருந்தார்கள். அருமை சகோதரர்களே, மனைவிமாரை விட்டுவிட்டு வந்த கணவன்மார் வருகிறார்கள் ஹிஜ்ரத்துக்கு, கணவன்மாரை விட்டுவிட்டு வந்த மனைவிமார் வருகிறார்கள், பெண்கள் வருகிறார்கள் ஹிஜ்ரத்திலே. அவர்களிடத்திலே இருந்த தீனார்களையும் திருகங்களையும் விட்டுவிட்டு வருகிறார்கள், ஏழைகளாக வருகிறார்கள். எனவே இரண்டு மனைவியர்களை வைத்திருந்த ஒரு சஹாபி தன்னுடைய ஒரு மனைவியை தலாக் சொல்லி முஹாஜிர் ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார், தன்னுடைய சொத்திலே அரைவாசி பங்கிலே கொடுக்கிறார், தொழிலை விட்டு கொடுக்கிறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பெரும் கோடீஸ்வரன். அவர்கள் தன்னுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு தான் மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்தவுடன் அங்கிருந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு தொழில் செய்வதற்கான இடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், மதீனாவுடைய சந்தையை காட்டிக் கொடுக்கிறார்கள். இது போன்ற எத்தனையோ ஏழை முஹாஜிர்களுக்கு தொழிலுக்காக வழி வசதி செய்து கொடுக்கிறார்கள், அன்பை பகிர்ந்து கொள்கிறார்கள். அருமை சஹாபாக்களுடைய வரலாற்றிலே இருந்து எவ்வளவு பெரிய படிப்பினை இந்த ஹிஜ்ரத்திலே இருக்கிறது. தங்களுக்கு தேவை இருந்தும் கூட தங்களுடைய தேவையை சஹாபாக்கள் முற்படுத்தினார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த நிலையிலே நாம் இருக்கிறோமா? புதிய முஹர்ரம் மாதம் வந்திருக்கிறது, எங்களுடைய உள்ளத்திலே இந்த சகோதரத்துவம் இருக்கிறதா? இன்னும் கூட வடக்கு பிரதேசங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு அகதி முகாம்களிலே வானத்தை கூரையாக வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள்! ஏன் பிச்சை வாங்கக்கூடிய அடிப்படையான தேவைகளை கூட நிறைவு செய்து கொள்ளாமல் முடியாமல் எத்தனை லட்சம் பேர் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்! இந்த ஹிஜ்ரத் எங்களுடைய வாழ்க்கையிலே தருகின்ற படிப்பினை என்ன சகோதரர்களே? தியாகம் வேண்டும், சகோதரத்துவம் வேண்டும், இஸ்லாமிக் பிரதர்ஹுட் என்று நாங்கள் சொல்லுகிறோமே, இந்த ஹிஜ்ரத் அப்படியான ஒரு படிப்பினை எங்களுக்கு தர வேண்டும். மூன்றாவது படிப்பினை, இந்த ஹிஜ்ரத் தரக்கூடிய மிக முக்கியமான மூன்றாவது படிப்பினை, ஒரு லெசன் என்னவென்றால், இந்த ஹிஜ்ரத் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிக கவனமாக திட்டமிடப்பட்டது, பிளான் பண்ணப்பட்டது. எங்களுடைய வாழ்க்கை பிளானிங்கில் இருக்க வேண்டும், ஒரு பிளான் பண்ணப்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த அளவு தூரம் அருமையான ஒரு திட்டமிடல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் தன்னுடைய ஹிஜ்ரத் போகின்ற நாளை அவர்கள் ரகசியமாக வைத்திருந்தார்கள். தன்னுடைய நெருக்கமான சஹாபாக்களுக்கு கூட அதனை பற்றி சொல்லவில்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிடலாக காணப்பட்டது. இரண்டு ஒட்டகைகளை தயார் செய்யும்படி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்களே தவிர, நாம் இந்த திகதியில் இந்த இடத்தில் இருந்துதான் நாங்கள் ஹிஜ்ரத் போவோம் என்று சொல்லவில்லை. அப்துல்லா இப்னு உரைக்கத் எனப்படக்கூடிய ஒருவரை தங்களுடைய தேவைக்காக வேண்டி கூலிக்கு அமர்த்தி இருந்தார்கள். அப்துல்லா இப்னு அபிபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எனப்படக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரகசியங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நியமித்திருந்தார்கள். உளவு வேலை செய்வதற்காக வேண்டி நியமித்திருந்தார்கள். குரேஷியர்கள் எப்படிப்பட்ட திட்டங்களை தீட்டுகிறார்கள், அவருடைய தாருன் நதுவா எனப்படக்கூடிய அந்த கழகத்திலே கிளப்பிலே இருந்து கொண்டு இரவிரவாக என்ன திட்டங்களை தீட்டுகிறார்கள் என்பதை அறிந்து வருவதற்காக வேண்டி அப்துல்லா இப்னு அபிபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிக்கிறார்கள். பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய வஹி இறங்கி கொண்டிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதவி அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தும் சபபுகளை எடுக்க வேண்டும், உலகத்திலே திட்டமிடலுக்காக வேண்டி என்னுடைய சமூகம் தன்னுடைய சக்திக்கு உட்பட்ட வகையிலே வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்துல்லா இப்னு அபிபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரகசியங்களை அறிந்து வருவதற்காக வேண்டி நியமிக்கிறார்கள். அப்துல்லா இப்னு அபிபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பகல் காலத்திலே குரைஷி தலைவர்களுடைய நடமாட்டங்களையும் பேச்சுவார்த்தைகளையும் செவிமடுத்து இரவு காலத்திலே குகைக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுவார்கள், இதுதான் சங்கதி என்று சொல்லுவார்கள். அதே போன்று ஆமிர் இப்னு ஃபுஹைரா எனப்படக்கூடிய ஒரு ஆட்டு இடையனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக நியமிக்கிறார்கள். அவர் பால் கறந்து கொண்டு வந்து குகையிலே கொடுப்பார். மாத்திரமல்ல, அவர் ஆடுகளை எடுத்து கொண்டு வருவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த பாலைவனத்திலே நடந்து வந்த கால் அச்சுக்களை அழிப்பதற்காக வேண்டி அந்த ஆடுகளை அவர் ஓட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆமிர் இப்னு ஃபுஹைராவுக்கு சொல்லி வைத்திருந்தார்கள். ஆமிர் இப்னு ஃபுஹைரா செய்த வேலை என்னவென்றால், தன்னுடைய ஆடுகளை எடுத்துக் கொண்டு வருவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நடந்து வந்த கால் அச்சுக்களை அந்த ஆடுகளுடைய கால் அச்சுக்கள் அழிக்க வேண்டும் என்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. மூன்று நாட்கள் அவர்கள் குகையிலே அவர்கள் பதுங்கி இருந்தார்கள். ஏன் பதுங்கி இருக்க வேண்டும்? அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கேட்ட மாத்திரத்திலேயே கிடைக்கும். அப்படி இருந்தும் ஏன் பதுங்கி இருக்க வேண்டும்? என்னுடைய உம்மத் அவர்கள் திட்டமிட வேண்டும், அவர்கள் தங்களுடைய வேலைகளை எல்லாம் பிளான் பண்ண வேண்டும் என்பதற்கான ஒரு முன்மாதிரியை. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு நல்ல முன்மாதிரி இருக்கிறது என்பதனை காட்டுவதற்காக வேண்டி அவர்கள் அப்படி செய்தார்கள். வழக்கமாக குரைஷியர்கள் மதீனாவுக்கு போகின்ற பாதையை அவர்கள் தெரிவு செய்யவில்லை. அவர்கள் வித்தியாசமான ஒரு பாதையிலே தான் மதீனாவுக்கு வந்தார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாம் எடுக்கின்ற மூன்றாவது படிப்பினை ஹிஜ்ரத்தில் இருந்து திட்டமிடல் என்பதாகும், பிளானிங் என்பதாகும், டைம் மேனேஜ்மெண்ட்மை பற்றி பேசுகின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே எவ்வளவு பெரிய முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் என்பது தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே சகோதரர்களே, ஹிஜ்ரத் எங்களுக்கு தருகின்ற மிக முக்கியமான மூன்று படிப்பினைகள். முதலாவது, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தியாகத்துக்கு பழக்கப்பட வேண்டும். இரண்டாவது, இஸ்லாமிக் பிரதர்ஹூட் எனப்படக்கூடிய இஸ்லாமிய சகோதரத்துவத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். மூன்றாவதாக, இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது, தியாகம் என்பது, இவை மிக முக்கியமானதாக கணிக்கப்படுகிறது. அருமை சகோதரர்களே, எனவே இந்த ஹிஜ்ரத்தை பற்றி பேசுகின்ற பொழுது எமது சிறுவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள், இதற்கு பின்னால் இருக்கின்ற ரகசியங்கள் என்ன என்பதனை பற்றி நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். பேச்சு போட்டிகளை நாங்கள் ஒழுங்கு செய்யலாம். எமது சிறுவர்களுக்கு மத்தியிலே நாம் இந்த ஹிஜ்ரத்தை பற்றிய விசேடமான கலந்துரையாடல்களை நாங்கள் நடத்தலாம். குத்துபாக்கள் ஓதப்படுவது மாத்திரமல்ல, விசேடமான நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்து இவற்றினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்த்தலாம். இறுதியாக சகோதரர்களே, நாங்கள் இருக்கின்ற இந்த மாதம் ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம் எனப்படுகின்ற மாதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்துக்கு ஷஹ்ருல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய மாதம் என்று சொன்னார்கள். ரமலானுடைய மாதத்துக்கு கூட அந்த பெயர் வைக்கப்படவில்லை. அப்படியான ஒரு சிறப்பான ஒரு மாதம். பைத்துல்லா என்று காபத்துல்லாவுக்கு பெயர், அல்லாஹ்வுடைய வீடு. ஏன் அல்லாஹு தஆலா தன்னுடைய பெயரோடு சேர்த்து அந்த வீட்டுக்கு பெயரை வைத்தான்? அதற்குரிய சிறப்பை உயர்த்தி காட்டுவதற்காக. ஏன் ஷஹ்ருல்லா என்று இந்த மாதத்துக்கு பெயர் வைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மாதம் என்று? இந்த மாதம் அவ்வளவு முக்கியத்துவமான மாதம் என்று சொல்லுவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்துக்கு அடுத்ததாக நோன்பு பிடிப்பதற்கு மிகவும் சிறந்த மாதமாக இருப்பது இந்த ஷஹ்ருல்லாஹி அல் முஹர்ரம், முஹர்ரமுடைய மாதம் என்று சொன்னார்கள். அவ்வளவு தூரம் முக்கியமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, ஐயு ஸியாமி அஃதலு பஅது ரமலான், ரமலானுக்கு பிறகு எந்த மாதத்திலே நோன்பிருப்பது மிகவும் சிறப்பானது என்று வினவப்பட்ட நேரத்திலே, கால ஷஹ்ருல்லாஹி அல்லதி தத்உனஹு அல் முஹர்ரம், நீங்கள் முஹர்ரம் என்று அழைக்கின்ற அந்த அல்லாஹ்வுடைய மாதத்தில் தான் ரமலானுக்கு அடுத்ததாக சிறந்த நோன்பு பிடிக்கின்ற மாதம் இருக்கிறது என்று சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த மாதத்திலே குறிப்பாக ஆஷூராவுடைய நோன்பு, தாசுஆவுடைய நோன்பை நாங்கள் நோக்க வேண்டும். 9வது நாளையும் 10வது நாளையும் நோன்புக்குரிய அந்த நாட்களாக நாங்கள் விசேடமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் அந்த இரண்டு நாட்களிலே நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த சந்தர்ப்பத்திலே யூதர்கள் நோன்பு நோற்று கொண்டிருந்தார்கள். இந்த முஹர்ரம் மாதம் 9வது 10வது நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் நோன்பு நோக்கிறீர்கள்? யூதர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனுடைய தொந்தரவுகளிலிருந்து, சதியிலிருந்து அல்லாஹு தஆலா இந்த நாளிலே தான் காப்பாற்றினான். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி இந்த நாளிலே நோன்பிருந்தார்கள். எனவே நாங்களும் நோன்பிருக்கிறோம் என்று அந்த யூதர்கள் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை விடவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்திலே மிச்சம் அருகதையானவன் நான் தான், எனது உம்மத்து தான். எனவே நாங்கள் நோன்பிருப்போம் என்று சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டு நோன்பிருந்தது மாத்திரமல்ல, அவர்கள் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளையும் நான் சேர்த்து நோன்புக்காக வேண்டி அமைத்துக் கொள்வேன் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் உயிரோடு இருக்கவில்லை, வபாத் ஆகிவிட்டார்கள். ஏன் அவர்கள் 9வது நாளை சேர்க்க வேண்டும்? யூதர்களுடைய நடைமுறைகளுக்கு நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டும். அவர்கள் ஒரு நாள் மாத்திரம்தான் நோன்பிருப்பார்கள். எனவே நாங்கள் 9வது நாள் நோன்பிருக்க வேண்டும், அல்லது 11வது நாள் நோன்பிருக்க வேண்டும், 10வது நாள் மாத்திரம் அல்ல. எனவே ஹதீஸிலே வந்திருக்கிறது, நீங்கள் ஒரு நாளை முற்படுத்தியும் நோன்பிருங்கள், ஒரு நாளை பிற்படுத்தியும் நோன்பிருங்கள் என்று. எப்படி போனாலும் ஆக குறைந்தது 9வது 10வது நாட்களிலே நாங்கள் நோன்பிருந்து கொள்வது எல்லா வகையிலும் பொருத்தமாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, இந்த ஆஷுராவுடைய 10வது தினத்திலே, முஹர்ரம் மாதம் 10வது தினத்திலே நோன்பிருப்பதன் மூலமாக கடந்த வருடம் செய்யப்பட்ட பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமையும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த முஹர்ரமுடைய மாதம் யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட 4 மாதங்களிலே ஒரு மாதமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுடைய வேதத்திலே 12 மாதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலேயே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு விட்டது. 12 மாதங்கள் தான் அல்லாஹ்வுடைய கணிப்பீட்டின்படி, சந்திர கணக்கின்படி 12 மாதங்கள் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது. மின்ஹா அர்பாஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட புனிதமான மாதங்களாக இருக்கின்றன. தாலிக்க தீனுல் கய்யிம், இதுதான் நேரான மார்க்கமாக இருக்கிறது. ஃபலா தலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், அந்த 4 மாதங்களிலும் நீங்கள் உங்களுக்கே அநீதி இழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அந்த 4 மாதங்களும் முதலாவது துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் எனப்படக்கூடிய அந்த 4 மாதங்களும். இந்த 4 மாதங்களிலே 3 மாதங்கள் தொடராக வருகின்றன. ரஜப் எனப்படக்கூடிய மாதம் மாத்திரம் தனியாக வருகிறது. இதுக்கு அஷ்ஹுருல் ஹுரும், தடை செய்யப்பட்ட மாதங்கள் என்பது இதனுடைய அர்த்தம். இந்த நான்கு மாதங்களிலும் என்ன காரணத்தை முன்னிட்டும் யுத்தம் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது, நிர்பந்தமாக முஸ்லீம்கள் சமாதானத்தை நாட வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதமும் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் காபிர்களை பொறுத்தவரையிலே முஸ்லீம்களின் மீது யுத்தத்தை திணிப்பார்களாக இருந்தால் அப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த நடைமுறையை நாங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், அந்த சந்தர்ப்பத்திலே குழப்பம் செய்வது இதனை விடவும் மோசமானது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய கலண்டர் ஆரம்பிக்கின்ற மாதமும் இந்த அஷ்ஹுருல் ஹர்மிலே ஒன்றாகிய முஹர்ரம் மாதம், இஸ்லாமிய கலண்டர் முடிவடைகின்ற துல்ஹிஜ்ஜா மாதமும் ஒரு ஹராமாக்கப்பட்ட புனிதமான மாதம் என்பதை கவனத்திலே கொள்வோமாக. எனவே யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் இந்த புனிதமான இந்த முஹர்ரம் மாதத்திலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை நீ அங்கீகரிப்பாயாக. இந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் சமூகம் சார்பாக உன்னிடத்திலே நாங்கள் பிரார்த்திக்கிறோம். யா அல்லாஹ், எங்கெல்லாம் முஸ்லீம்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறதோ அந்த அநீதிகளிலிருந்து அவர்களை நீ பாதுகாப்பாயாக, அவர்களுக்கு நீ உதவியாக இருப்பாயாக. யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகளிலிருந்து அவர்களை விடுதலை அளிப்பாயாக. யாரெல்லாம் முஸ்லிம் சமூகத்தை கருவறுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுடைய சூழ்ச்சிகளை நீ தவிடுபொடியாக்கி விடுவாயாக. அப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து முஸ்லீம்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், மறுமை நாளிலே உன்னை சந்திக்கக்கூடிய அருமையான பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன்.